إن الحمد لله والصلاة والسلام على أشرف رسل الله وعلى آل حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يجرمنكم شنآن قوم أن صدوكم عن المسجد الحرام أن تعتدوا وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب.
அளவற்ற அருளாளனும் அணிகரற்ற அன்பாளனுமாகிய வல்லவன் அல்லாஹ்வின் திருநாமம் கூறி இதனை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை உருவாக்கி வளம் அளித்து வரும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணக்கத்துக்குரியவன் அந்த அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹுடைய உண்மையுள்ள அடியாரும் நன்றியுள்ள திருத்துதருமாயிருக்கும் என்றும் உள்ளத்தினால் உறுதி பூண்டு நாவினால் சான்று பார்கிறேன். அந்த கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாவு தாபியங்கள், கயாமத்து நாள் வரை அந்த நல்லவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் அனைவர் மீதும் வல்லவன் அல்லாஹ் காலமெல்லாம் சலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆவலோடு அவனது இல்லத்திலே அழைத்திக்காக்கூடிய நீயத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பர்களே, உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றி எடுத்து நடக்குமாறும், எவைகளையெல்லாம் கூடாது பாவமானது என்று கூறி நம்மை தடுத்திருக்கிறானோ அது போன்ற செயல்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து அல்லாஹ்வை பயந்து வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஏனென்றால் மிக வேகமாக கழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலும் நீண்ட கால மறுமை வாழ்க்கையிலும் மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றி எடுத்து நடந்தாலே முடியும். இதற்கு நேர் மாற்றமாக நாம் நினைத்திருக்கக்கூடிய விதத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள், பட்ட படிப்புகள், செல்வ செருக்குகள் எதுவும் பயங்கரங்களும் தண்டனைகளும் நிறைந்த அந்த கயாமத்துடைய நாளையில் எங்களுக்கு எந்தொரு பிரயோசனத்தையும் தேடி தராது என்ற உண்மையையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே வாழக்கூடிய காலமெல்லாம் நாம் பிரச்சனையின்றி கண்ணியமாக நிம்மதியாக வாழ்வதற்குரிய அனைத்து வழிமுறைகளையும் நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் சுதந்திரமாக, யாருக்கும் யாரும் அடிபணியாது, அடிமை வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சுதந்திரர்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். உலகத்திலே யாராவது யாருக்காவது அடிபணிய வேண்டும் என்றிருந்தால் அது இறைவனுக்கு மட்டும்தான், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மனிதர்கள் அடிபணிய வேண்டுமே தவிர வேறு யாருக்கும் அடிபணிவதை அல்லாஹ் விரும்பவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் உலகத்திலே அறிமுகம் செய்யப்படக்கூடிய காலத்தில் மக்கள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். செல்வந்தர்களும் பணக்காரர்களும் ஏழைகளை அடிமையாக்கி கொண்டிருந்தார்கள். குலத்தலைவர்கள் ஊர் மக்களை, சமூகத்தை அடிமைகளாக பயன்படுத்தினார்கள். படித்தவர்கள் பாமரர்களை அடிமைகளாக பயன்படுத்தி வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள். இவ்வாறு உலகத்திலே ஒவ்வொரு சாரார் மற்றும் ஒரு சாராருக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு யுகத்திலே தான் இஸ்லாம் அறிமுகமானது. உலகத்திலே யாரும் யாருக்கும் அடிபணியக்கூடாது, அடிமை வாழ்க்கை என்பது உலகத்திலே மனிதர்களுக்கு பொருத்தமானது அல்ல என்பதை உணர்த்தி அனைவரும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் அடிப்பணிய வேண்டும் என்ற ஒரு ஏகத்துவ கொள்கையை அல்லாஹ் உலகத்திலே மனிதர்களுக்கு அறிமுகம் செய்தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே எனவே தான் ஏனைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன் அல்லாஹ லா யுஃபரு அன் யுஷ்ரக பி وَيَغْفِرُ مَا دُونَ ذَلِكَ لِمَنْ يَشَاءَ. அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மாத்திரம் எந்த வகையிலும் மன்னிக்கவே மாட்டான். அது அல்லாத எல்லா பாவங்களையும் அவன் நாடு வரக்கூடியவர்களுக்கு நாடுபவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சிரம் பணியாமல் மற்றவர்களுக்கு தலை சாய்க்கும் பொழுது, மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களை விரும்புவதில்லை. ஏனே எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இணை வைப்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு தலை சாய்ப்பதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையில் உண்மையிலே அல்லாஹ்வை மாத்திரம் தான் உலக மக்கள் அனைவரும் வணங்க வேண்டும் என்று இருந்தாலும், அல்லாஹ் தமக்கு ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுப்பதிலே கூட, இறைவனை தேர்ந்தெடுப்பதிலே கூட மனிதர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உலகத்திலே யாரு விரும்புகிறீர்களோ அவர்கள் ஈமான் கொள்ளட்டும், யாரு விரும்புகிறீர்களோ அவர்கள் நிராகரிக்கட்டும். இறைவனை அல்லாஹ்வை தேர்ந்தெடுப்பதிலும் அல்லாஹ் வற்புறுத்தவில்லை. கட்டாயம் நின்னைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரையும் வற்புறுத்தாது. இதுதான் நேரான வழி, இது தவறான பாதை, இது சரியானது, இது பிழையானது என்று இரு வழிகளையும் காட்டி கொடுத்து விருப்பமானதை தேர்ந்தெடுங்கள் என்று அதிலும் அல்லாஹ் மனிதர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். எனவே தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், லா இக்ராஹ ஃபித்தீன் ஹத்தா பையனர் ருஷ்து மினல் கய். மார்க்கத்திலே வற்புறுத்தல் என்பது கிடையாது. வற்புறுத்தி கட்டாயமாக இதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருத்தருடைய கொள்கையை மற்றவருக்கு திணிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அப்ப அந்த துக்ரிஹுன்னாஸ் ஹத்தா யகூனூ முஃமினீன். நபியே, அவர்கள் மூமின்களாக வேண்டும் என்று நீங்கள் அவர்கள் வற்புறுத்துகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆக அதிலே கூட சுதந்திரத்தை அல்லாஹ் கொடுத்து ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் இருக்கிறது. தன்னுடைய மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கு, கொள்கையை தேர்ந்தெடுப்பதற்கு என்று அல்லாஹ் முழு மனித சமுதாயத்தையும் ஒரு சுதந்திர வாழ்க்கையின் பக்கம் வழி காட்டுகிறான். அதற்காக நாம் சொல்லவில்லை ஏனைய மார்க்கங்களும் சரியானது என்று. ஏகத்துவ கொள்கை தான் ஹக்கானது, அதுதான் வெற்றியானது, அதுதான் உண்மையானது. ஏனைய எத்தனை மார்க்க உலகத்தில் இருந்தாலும் அவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதற்காக அல்லாஹ் அவைகளை வற்புறுத்தி திருப்பதற்கும் இஸ்லாம் விரும்பவில்லை, அல்லாஹ்வும் விரும்பவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே தான் ஒரு விடயத்தை நாம் சொல்ல வருகிறோம். இந்த நிலைமை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதிலேயே அல்லாஹ் இந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு கொள்கையை மற்றவர்களுக்கு திணிப்பதற்கு அனுமதிக்கவில்லை என்றால், இன்று நாம் எங்களுடைய நாட்டிலே, அதுவும் குறிப்பாக மேல் மாகாணத்திலும் தென் மாகாணத்திலும் ஒரு தேர்தலை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமியர்களாகிய நாம் இந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு நடந்து கொள்வது நமக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நமக்கும் சாதகமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பாதகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிதானமான போக்கிலே வாழ வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு இஸ்லாமியர்களாகிய நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் எல்லா விடயங்களுக்கும் அழகான வழிகளை காட்டியிருக்கிறது. சொல்லும் பொழுது சொல்லுகிறோம், எச்சு துப்பதிலே இருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் இஸ்லாம் எல்லாத்தையும் காட்டி தந்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது ஒரு தேர்தலை எதிர்கொண்டு இருக்கிறோம். இஸ்லாமியர்களாகிய நாம் எவ்வாறு இதை எதிர்கொள்வது, இஸ்லாம் நமக்கு என்ன வழி காட்டி இருக்கிறது என்று ஒரு கணம் சிந்திப்போமாக இருந்தால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அழகாக வழிகாட்டி இருக்கிறான். தேர்தலை நாம் முன்னால் எடுத்துக்கொண்டோம் என்றால் இரண்டு விதமான சாரார்கள், இரண்டு விதமான மக்களை நாம் இங்கு பார்க்கிறோம். ஒரு சாரார் வேட்பாளர்கள், மற்றொரு சாரார் வாக்காளர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வேட்பாளர்கள் என்பவர்கள் அவர்களுக்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது, அவர்களுக்கும் நேரான வழியது, எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகான ஒழுக்க எளிமையங்களை காட்டி இருக்கிறது. அதே போன்று ஒரு கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள் வாக்குகளை வழங்கக்கூடிய வாக்காளர்களுக்கும் பல படிப்பினைகளை, உதாரணங்களை, வலிமையங்களை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அந்த அமைப்பிலே பார்த்தோம் என்றால் வேட்பாளர்கள் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லுகிறது, அவர்களுடைய நோக்கம் என்னது? நான் ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும், பொறுப்புக்கு எடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். உண்மையிலேயே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இவ்வாறு பொறுப்பை கேட்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தஸ்அலில் இமாரத فَإِنْ أُوتِيتَهَا مِنْ غَيْرِ مَسْأَلَةٍ وُكِّلْتَ إِلَيْهَا وَإِنْ أُوتِيتَهَا مِنْ مَسْأَلَةٍ وُكِّلْتَ إِلَيْهَا وَإِنْ أُوتِيتَهَا مِنْ غَيْرِ مَسْأَلَةٍ عُيِّنْتَ عَلَيْهَا رسول صلى الله عليه وسلم சொன்னார்கள். அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என நினைக்கிறேன், அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூ தர், லா தஸ்அலில் இமாரத, பொறுப்புகளை கேட்டு எடுக்காதீர்கள். ஏனென்றால் கேட்டு எடுத்தாளனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் அனைத்துக்கும் தகுதியாக இருக்கிறேன், எனக்கு சாதிக்க முடியும், எனக்கு செய்ய முடியும் என்று நீங்கள் மக்களுக்கு வாக்களிக்கிறீர்கள். அவ்வாறு கேட்டெடுத்தால் உக்கிழ்த்த இலைகா, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான், நீங்கள் அதன் மீது சாட்டப்பட்டு விடுவீர்கள். கேட்டீர்கள் தானே, செய்து காட்டுங்கள் என்று அல்லாஹ் உங்கள் மீதே பொறுப்பை தந்து விடுவான். நீங்கள் கேட்காமல் அல்லாஹ்வாக உங்களுக்கு ஒரு பதவியை தந்தால், ஒரு பொறுப்பை தந்தால், அல்லாஹ் உங்களுக்கு அதற்கு உதவி செய்வான் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் இவ்வாறு இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் கேட்காமல் ஒரு பதவிக்கு வருவது என்பது மிக சிரமமான ஒரு காரியம். எனவே கேட்டுத்தான் தன்னுடைய சமூகத்துக்கு என்னால் ஆனதை செய்ய முடியும் என்ற ஒரு நிலைமை இருப்பதனால் ஒரு சாரார் கேட்பதற்கு முன் வருகிறார்கள். ஆனாலும் கேட்பதாக இருந்தாலும் அவர்களுக்கும் பல வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. முதலில் முதலாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அவருடைய பொறுப்பு உணர்ச்சி மிகப்பெரிய ஒரு பொறுப்பை எடுக்கிறார். அவர் படித்து வரவில்லை, மக்களுடைய ஆணையை பற்றி, மக்களுடைய அதிகாரத்தின் மூலமாக, மக்களுடைய வாக்குகள் மூலமாகத்தான் ஒருவர் பதவிக்கு வந்தால் அவருடைய பாரிய பொறுப்புகள் இருக்கின்றன. பொறுப்பை உணர்ந்து செய்வது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. உலகத்திலே எதையும் செய்யலாம், ஆனால் மௌத்துக்கு பின்னால் அவர் கை கட்டி வாய் மூடி படைத்த ரப்புக்கு முன்னால் தன்னந்தனியாக அணிந்து ஒவ்வொன்றுக்கும் பதில் செல்ல வேண்டிய நிலைமை வரும் என்பதை மறக்கலாகாது. இதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சதா நேரமும் உணர்ந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கவில்லை, அல்லது அரசியல் விஞ்ஞானம் படிக்கவில்லை, மாற்றமாக இஸ்லாத்திலே ஈமானை படித்தார்கள், குர்ஆனை படித்தார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலிலே வளர்ந்தார்கள். அதனால் மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக உலகத்திலே சொற்ப காலம் ஆட்சி செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்கள் இருக்கக்கூடிய படித்தவர்களுக்கும் வயோதிபர்களுக்கும் மட்டுமல்ல, ஏழைகளுடைய பிரச்சனைகளை மட்டுமல்ல, கர்ப்பிணிகளுடைய பிரச்சனைகளை மட்டுமல்ல, குழந்தைகளுடைய தேவைகளை மட்டுமல்ல நிறைவேற்றினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோடு நடந்தார்கள் என்றால், ஒரு காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் அது, ஒட்டகங்களுக்கு ஒரு விதமான தொற்று நோய்கள் பரவி கொண்டிருந்தது. ஒட்டகத்துடைய பின்துவாரத்திலே புழுக்கள் உண்டாகும், பின்துவாரம் அவிந்திருந்தது. இதை கண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரலாறு சொல்லுகிறது, கான உமர் யுதகிலு யதஹு ஃபி தம்ரத்தில் பஈர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள், மக்களுக்கு ஆட்சி செய்கிறார்கள். அந்த
ஒத்த நேரத்திலே கூட ஒட்டகத்துடைய பின்துவாரத்திலே தன்னுடைய கரத்தை ஒட்டி அந்த ஒட்டகத்தை துப்புரவு செய்து மறந்து போடுவார்கள். போட்டு விட்டு சொல்லுவார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னி லஸாயிலுன் அன்க யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளிலே உன்னை பற்றியும் என்னிடத்திலே கேட்கப்படுமோ என்று பயப்படுகிறேன் என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அந்த அளவுக்கு மிருகத்தை பற்றியும் பயந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், மதீனாவிலே ஆட்சி பேடம் இருந்தார்கள், மதீனாவிலே இருந்து ஆட்சி செய்தார்கள். ஒரு முறை சொன்னார்கள், இராக்கிலே ஒரு பாதையிலே செல்லக்கூடிய ஒட்டகம் இடறி விழுந்தால் அதை பற்றியும் என்னிடத்திலே கேட்கப்படுமோ என்று பயப்படுகிறேன். உமரே, அந்த ஒட்டகம் சொல்லுவதற்கு ஏன் நீ சரியாக பாதையமை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் என்னிடத்திலே கேட்பானோ என்று பயப்படுகிறேன் என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, இஸ்லாம் அழகாக அனைத்துக்கும் வழிகாட்டி இருக்கிறது. எனவே தான் இந்த நவீன நூற்றாண்டிலும் நாம் சொல்லுகிறோம், அந்த உமருடைய ஆட்சி வராத வரையில் மக்களுக்கு நிம்மதி கிடைக்காது என்று. அல்லாஹ்வை பயந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு எந்த அளவுக்கு முழு உலகமும் பயந்தது என்றால், ரோமா புரியில இருந்து இரண்டு ஒற்றர்கள் வருகிறார்கள் மதீனாவுக்கு. உமருடைய பெயரை கேட்டாலே இந்த அளவுக்கு பயப்படுகிறார்களே, என்ன ரகசியம் என்று பார்த்து விட்டு வாருங்கள் என்று இரண்டு உறவாளிகள் வருகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, மதீனாவுக்குள்ளே நுழைந்து சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், ஐன மலிக்குக்கும், உங்களுடைய அரசர் எங்கே, அவரை நாம் பார்க்க வேண்டும் என்று கேட்ட பொழுது மக்கள் சொன்னார்கள், லைஸ லனா மலிக்கும் வலாகில் லனா அமீர், எங்களுக்கு அரசரில் கிடையாது, மாற்றமாக எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அமீர் தான் எங்களுக்கு இருக்கிறாரே தவிர எங்களுக்கு ஒரு அரசர் கிடையாது என்று கூறினார்கள். அப்பொழுது சொன்னார்கள், சரி உங்களுடைய அமீருடைய அரண்மனையை காட்டுங்கள், அவரை சந்திக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, எங்களுடைய தலைவருக்கு ஒரு அரண்மனையா, அரண்மனை கிடையாது, இப்பொழுது கைலா கைலூலாவுடைய நேரம், நீங்கள் சென்றீர்கள் என்றால் மஸ்ஜிதுல் நபவிக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஈத்தம் தோப்பிலே அவர் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பார், அங்கே போனால் அவரை சந்திக்கலாம் என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரோமா புரியிலே இருந்து வந்த இரண்டு உளவாளிகளும் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்க்க செல்கிறார்கள். மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் ஈத்தன் தோப்பு இருக்கிறது. அந்த நிழல்களிலே ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய சாட்டையை தலையணையாக வைத்து நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நிம்மதி, அவர்களுடைய நெற்றியில இருந்து வழியக்கூடிய வியர்வை சட்டு சொட்டாக நிலத்திலே வடிந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த ஒற்றர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இவருடைய பெயரை கேட்டா உலகமே நடுங்குகிறது, இவருடைய நிலைமையோ இவ்வாறு எளிமையாக இருக்கிறது என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அவர்கள் தனிமையிலும் அல்லாஹ்வை பயந்தார்கள். அதனால் அவர்களை பெயரை கேட்கும் பொழுதே முழு உலகமும் நடுங்கியது. இன்று மக்களுடைய ஆணையை பற்றி நாம் ஆட்சி பீடம் ஏறுகிறோம், பதவிகளை ஏற்றுக்கொள்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறோம், அதன் பின்னால் ஏதாவது செய்ய முற்பட்டால் கேட்டு சென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாம் பெரிய இடத்திலிருந்து தான் வர வேண்டும், எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய முடியாது என்றால் எதற்காக வாக்குகளை கொடுத்தீர்கள், நான் ஆட்சி பீடம் ஏறினால் அதிகாரத்துக்கு வந்தால் அதை செய்வேன், இதை சாதிப்பேன் என்று முடியாத வாக்குறுதிகளை வாக்களிப்பதும் இஸ்லாத்துக்கு மாற்றமானது. இதா வாத அஸ்லஃப, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாபிக்குடைய அடையாளமே மூன்று தான், அதிலே முதலாவது பேசினால் பொய் சொல்லுவான், வாக்கு கொடுத்தால் துரோகம் மாற்றமிழைப்பான், நம்பினால் துரோகம் செய்வான், இதுதான் முனாபிக்குடைய அடையாளம் என்றார்கள். பேசும் பொழுது பொய்யை உரைக்கிறோம், வாக்கு கொடுக்கும் பொழுது நிறைவேற்ற முடியாத வாக்குகளை கொடுக்கிறோம், இது மூமினுடைய பண்பாக இருக்காது. இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது முனாபிக்குடைய வாக்குறுதிகள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, இந்த விடயத்தில் எதை செய்ய முடியுமோ அதை சொல்ல வேண்டும்.
எதை சாதிக்க முடியுமோ அதை பேச வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே மற்றொன்றை மறக்க கூடாது. நாம் வாக்கு கேட்கிறோம் என்பதற்காக மற்ற முஸ்லிம்களுடைய மானத்தை மேடையில இருந்து பழிவாங்க கூடாது, பானங்களை போக்க கூடாது. இஸ்லாம் இந்த விடயத்திலே மிக கடுமையாக எச்சரிக்கிறது. உங்களுக்கு தேவையாக இருந்தால் நான் இதை உங்களுக்கு சாதித்து தருவேன், நான் இதை உங்களுக்கு செய்து தருவேன் என்று முடிவானதை சொல்லி கேட்கலாமே தவிர மற்றவர்களுடைய மானத்தை கேரி கிழிப்பது, மானத்தை பங்கப்படுத்துவது, மேடைகளில் இருந்து ஒரு முஸ்லிமை பற்றி பேசித்திருப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய மூதாதையர்கள் ஒன்றும் படித்திருக்கவில்லை, ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மோமினுடைய மானத்தை போக்குவது, உள்ளத்தை உடைப்பது சாபத்துல்லாவை உடைப்பதற்கு சமம் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முறை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று காபத்துல்லாவை பார்த்து சொன்னார்கள், யா காபா மா அத்யபக்கி வாத்யப ரிஹக்கி வமா ஆலமக்கி வாலம ஹுர்மத்தக்கி. காபாவே, நீ எவ்வளவு மனமாக இருக்கிறாய், உன்னுடைய மனமும் மிக கமலக்கூடியதாகவே இருக்கிறது. வமா ஆலமக்கி வாலம ஹுர்மத்தக்கி, நீ எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறாய், உன்னுடைய கண்ணியமும் மிக மகத்தானது தான். இருந்தாலும் வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், லஹுர்மத்துல் மூமினி ஆலமு இன்தல்லாஹி ஹுர்மத்தம் மின்கி, ஒரு மூமினுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே உன்னை விட மகத்தானது என்று கூறினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, காபத்துல்லாவை பார்த்து நாம் சீ என்று சொல்ல மாட்டோம், காபத்துல்லாவை பார்த்து எச்சில் உமிழ மாட்டோம், எச்சிலை துப்ப மாட்டோம். எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு தொலைவிலே காபத்துல்லா இருந்தாலும் காபத்துல்லாவை இங்கிருந்தும் கால் நீட்ட மாட்டோம், மரியாதையோடு பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு மோமினுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே உன்னை விட மகத்தானது என்றார்கள். அந்த அளவுக்கு மோமீன்களுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், மரியாதைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். தவறு அனைவரும் உழைப்பார்கள். அதற்காக சமூகத்தில் குறைகளை பேசித்திருப்பதனால் எந்த ஒன்றும் ஆகப் போவதில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் எந்த நேரத்திலும் பேசும் பொழுது எதை பேசினாலும் மற்றவர்களுக்கு கேவலம் வராத விதத்தில், மற்றவர்களுடைய மானத்திலே கை வைக்காத விதத்திலே நடந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான சஹாபாக்களை ஹஜ்ஜத்துல் வதாவின் பொழுது அரபா முத்தவெளியிலே வைத்துக் கொண்டு சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் அலைக்கும் ஹராம், நிச்சயமாக உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய மானங்கள், உங்களுடைய ரத்தங்கள், இவைகளை அநியாயமாக பார்க்குவது உங்களுக்கு ஹராம் என்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்திலே ஒருத்தருடைய ஆட்சி அல்லது ஒருத்தருடைய பதவிக்காக நாம் எங்களுடைய மானத்தையும் விட்டு மார்க்கத்தையும் விட்டு விடுவது எந்த ஒரு புத்திசாலிக்கும் அது அழகாக இருக்காது. நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் வாக்காளர்கள் என்று ஒரு சாரார் இருக்கிறார்கள். இவைகளை பேசுவதாக இருந்தால் இஸ்லாமிய அடிப்படை, ஏன் ஒவ்வொருத்தரையும் பேசினால் இஸ்லாத்தை பேசுகிறார்கள். ஆட்சிக்காக, அதிகாரத்துக்காக, அரசியலுக்காகவும் இன்று இஸ்லாத்தை பேசக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். முஸ்லீம்கள் மட்டுமல்ல, எந்த அளவுக்கு ஆச்சரியம் என்றால் அந்நியர்களும் குர்ஆனை கையிலே வைத்துக் கொண்டு அரசியல் பேசக்கூடிய காலத்திலே தான் நாம் வாழுகிறோம் என்றால் வெறுமனே இஸ்லாம் என்பது பேசுவதற்கு மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா என்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாக்காளர்கள் இருக்கிறார்கள், நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்க போவது ஒன்றும் இல்லை. நாம் ஒருத்தரை நாம் ஆட்சிக்கு அல்லது அதிகாரத்துக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்கிறோம். இந்த நேரத்தில் மிக குறிப்பாக அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதிலும் விசேஷமாக ஒருத்தர் வருகிறார், ஒரு வேட்பாளர் வருகிறார் என்பதற்காக லட்சோப லட்ச பணத்தை நாம் கொளுத்தி முடிக்கிறோம். அர்த்தமில்லாத ஒரு
செலவு, சமூகத்தில் என்ன தேவை இருக்கிறது என்பதை நாம் இன்னமும் கண்டு கொள்ளவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளிவாசல்கள் இருக்கின்றன, கட்டி பாதையிலே விடப்பட்டிருக்கின்றன, முடித்துக் கொள்ள முடியாமல் தத்தளிக்கிறார்கள். எத்தனையோ மதரசாக்கள் இருக்கின்றன, எத்தனையோ மாணவர்கள் கல்வியை தேர வழி இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனையோ விதவைகள் வாழ்க்கையை தொடர வழி இல்லாமல் இருக்கிறார்கள், அனாதைகள் கண்ணீர் வடிக்கிறார்கள், பால் குடிக்க வழி இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே தான் ஒருத்தருடைய வெற்றிக்காக அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சம்பாதித்துக் கொண்டு லட்சோப லட்சத்தை தீயிட்டு பொசுக்கி விடுகிறோம். இது ஒரு முஸ்லிமுக்கு அடையாளமாக, ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்கக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நாம் ஒரு காரியாலயத்தை அமர்ந்திருக்கிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே சூது விளையாட்டத்திலும் மதுபான குடிப்பிலும் ஈடுபடுவது ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்காது. தொழுகை நேரத்துக்காக பக்கத்திலே பள்ளி வாசல்லே வாங்கு சொல்லப்படுகிறது, அதான் சொல்லப்படுகிறது. நாமோ காரியாலயத்திலே அமர்ந்து அலட்டை அடித்துக் கொண்டிருக்கிறோம். பேசும் பொழுது இஸ்லாத்தை பேசுகிறோம். முஸ்லீம்கள் என்பவர்கள் எல்லாத்துக்கும் முன்மாதிரியான எனவே தொழுகை நேரத்திலே பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும், ஜமாத்தோடு தொழுகைக்கு வர வேண்டும், அர்த்தமில்லாத அரட்டைகளில் ஈடுபடக்கூடாது, நேரங்கள் பிரயோசனமானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போன்றுதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவருக்கு பின்னால் சொல்கிறோம், இன்னொருவரை ஆதரிக்கிறோம் என்பதற்காக அவர்கள் மதுபானத்தை குடிப்பது, வேடிக்கைகளில் ஈடுபடுவது, மற்றவர்களுக்கும் அநீதி இழைப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. தேர்தல் என்ற பெயரிலே நாம் பணத்தை மதுபானத்துக்காக செலவழிப்பதையும் இஸ்லாம் கண்டிக்கிறது, அதை பாதிப்பதையும் இஸ்லாம் தடுக்கிறது. எதற்காக செலவழிக்க வேண்டும் என்ற முறையை தெரிந்து செலவழிக்க வேண்டும். அவர் வருவதற்கு முன்னதாகவே பணத்தை எவ்வாறு செலவழிக்க தெரியாது என்றால், செலவழிக்க வேண்டும் என்று தெரியாது என்றால், பதவிக்கு வந்தவன் பின்னால் இவரை எவ்வாறு நாம் நம்ப முடியும்? எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒவ்வொரு அதிகாரிகளையும் எந்த அளவுக்கு நிதானமாக தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், ஒரு முறை ஒரு சாதியை ஒரு ஒரு தலைமதியாக நியமித்தார்கள். நியமித்து விட்டு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்திலே இருந்த தன்னுடைய குழந்தையை எடுத்து முத்தமிட்டார்கள். இதை கண்ட அந்த அதிகாரி, அமீருல் முஃமினீன் அவர்களே, பிள்ளைகளை நீங்கள் முத்தமிடுகிறீர்களா என்று கேட்ட பொழுது, நீ உன்னுடைய குழந்தையை முத்தமிடுவதில்லையா என்று கேட்டார்கள் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இல்லை, நான் என்றால் என்னுடைய குழந்தையை முத்தமிட்டது கிடையாது என்று கூற உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், தவறிழைத்து விட்டேன், அவசரப்பட்டு விட்டேன், உன்னை ஒரு அதிகாரியாக நியமித்து விட்டேன், உன்னுடைய குழந்தை மீதே இறக்கப்படாத நீ மக்கள் மீது எவ்வாறு இறக்கப்படுவாய், உன்னை இதற்கு பின்னால் அதிகாரியாக நியமிக்க மாட்டேன் என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பணத்தை எவ்வாறு சொந்த பணத்தை செலவழிக்க தெரியாதவர்கள் சமூகத்துடைய பொறுப்பை எடுத்து உம்மத்துடைய பணத்தை எவ்வாறு செலவழிப்பார்கள்? எனவே நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் சிந்தித்து யாரை ஆதரிப்பது, யாருக்கு வாக்களிப்பது என்பதை சிந்திப்பது வாக்காளர்களுடைய பொறுப்பு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்திலே யாரோ ஒருத்தர் வெற்றி கொள்ளலாம், நாம் நினைப்பவர் வெற்றி கொள்ளவும் முடியும், எதிராளிகள் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் வெற்றி கொள்ளவும் முடியும். அவ்வாறு அவர்கள் வெற்றி கொண்டால் அந்த வெற்றி களிப்பை எவ்வாறு கொண்டாடுவது? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக வாழ்ந்து காட்டினார்கள், வெற்றிகளை அழகாக கொண்டாடினார்கள். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து துரத்தப்பட்டு 8 வருடங்களுக்கு பின்னால் மீண்டும் மக்காவுக்குள்ளில் நுழைந்து மக்காவை ஆட்சியை பிடித்தார்கள், மக்காவை வெற்றி கொண்டார்கள். வெற்றி கொள்ளும் பொழுது எவ்வளவு நிதானமாக, எவ்வளவு தாழ்வாக, எவ்வளவு பணிவோடு நுழைந்தார்கள் என்றால், வரலாறு சொல்லுகிறது, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ளே வெற்றியாளராக தலைவராக நுழையும் பொழுது ஒட்டகத்திலே உட்கார்ந்து வந்தார்கள், அவர்களுடைய தலையை பணித்தார்கள். எந்த அளவுக்கு தலை பணிந்திருந்தது என்றால், அவர்களுடைய நெற்றி அந்த ஒட்டகத்துடைய முதுகிலே படும் அளவுக்கு தன்னை தாழ்த்தியவராக பணிவாக மக்காவுக்குள்ளே நுழைந்தார்கள். காபத்துல்லாவுடைய சிறப்பை வாங்கி காபத்துல்லாவுக்குள்ளே நுழைந்து 2 ரகாத்து தொழுதார்கள். தொழுதுவிட்டு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுடைய நிலையை பிடித்து கொண்டு நின்று அங்கிருந்த மக்களை பார்த்து கேட்டார்கள், அனைத்து மக்காவாசிகளும் எதிரிகளும் அங்கே இருந்தார்கள். 8 வருடங்களுக்கு முன்னால் தன்னை ஊரில் இருந்து துரத்தியவர்களும் இருந்தார்கள், தன் மீது அழுக்குகளை போட்டவர்களும் இருந்தார்கள், அநீதி இழைத்தவர்களும் இருந்தார்கள். அனைவரையும் பார்த்து கேட்டார்கள், மா தரவுன அண்ணி பாயிலும் விக்கும், சகோதரர்களே இன்று நான் என்ன செய்வேன், நான் உங்களோடு எவ்வாறு நடந்து கொள்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அனைத்து மக்களும் பயந்து போயிருந்தார்கள். மக்கள் நினைத்தார்கள், இன்று மக்காவிலே இரத்த ஆறு ஓடும், ரசூலுல்லா பழிக்கு பழி அடுப்பார்கள், அநீதி இழைத்தவர்களை தண்டிப்பார்கள் என்று நினைத்தார்கள். இருந்தாலும் பயத்தோடு சொன்னார்கள், அஹுன் கரீம் வபுனு அஹின் கரீம், நல்லோர் சகோதரர், நல்ல தந்தைக்கு பிறந்த மகன் என்று கூறினார்கள். இதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று நான் ஒன்றும் சொல்ல போவதில்லை, நான் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அதே வார்த்தையை தான் சொல்ல போகிறேன். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்று உங்களுக்கு எந்த ஒரு குற்றத்துக்கும் பழிவாங்கப்பட மாட்டாது, எந்த ஒரு குற்றமும் இன்று பேசப்பட மாட்டாது. இதஹபு ஃபாந்து முத்தலகா, அனைவரும் சென்று விடுங்கள், உங்களுக்கு பழி மன்னிப்பு தருகிறேன் என்றார்கள். நண்பர்களையும் மன்னித்தார்கள், விரோதிகளையும் மன்னித்தார்கள். அவர்களுக்கு பழி வாங்க முடியும் என்றிருந்தும் பழி வாங்கவில்லை, நல்ல பண்பை வருத்து காட்டினார்கள். எந்த அளவுக்கு என்றால் மக்காவுக்குள்ள நுழையும் பொழுது சொன்னார்கள், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தா ஸதக வஅதா வனஸராபுதா வஸ்தகுந்தா வஹதமல் அஹ்சாப வஹ்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள நுழையும் பொழுது தக்பீர் சொன்னார்கள், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. ஸதக வஅதா, அவன் அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான். வனசர அபுதா, தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்து விட்டான். அவனுடைய படையை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். அனைத்து படைகளையும் தன்னந்தனி அல்லாஹ் தோற்கடித்தான் என்று கூறிக்கொண்டே மக்காவுக்குள்ளே நுழைந்தார்கள். எல்லாம் அல்லாவினால் தான் சாதிக்க முடியுமே தவிர தன்னுடைய கட்டித்தனத்தால், தன்னுடைய ஆட்சி பலத்தால், மண்ணுக்கு மேலால் ஒரு துரும்பை வதைக்க முடியாது என்ற நம்பிக்கை வைத்தவர்கள் நாம், எங்களால் எதுவுமே சாதிக்க முடியாது. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அதே நேரத்தில் இன்னொன்றை மறக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளோடு யுத்தம் புரியக்கூடிய நேரத்திலே கூட அவர்களுக்கு அழகாக புத்திமதி சொல்லி அனுப்புவார்கள். ஓஸூ பிஸ்மில்லா வஃபீ ஸபீலில்லா வமன் கஃபர பில்லா வலா தத்லு வலீதன் வலா தத்லு இம்ராதன் வலா ஷைகன் பானியன் வலா தஹ்திமு பினான் வலா தக்தாவு ஷஜரா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எதிரிகள் இஸ்லாத்தை அழிக்க வந்த விரோதிகளோடு யுத்தம் புரியக்கூடிய தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போகிறீர்கள், விரோதிகளோடு மாத்திரம் யுத்தம் செய்யுங்கள், எதிரிகளோடு மாத்திரம் யுத்தம் செய்யுங்கள், குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள், பெண்களை மானப்பங்கப்படுத்தாதீர்கள், வயோதிபர்களுக்கு தீங்கிழைக்காதீர்கள், கட்டிடங்களை உடைக்காதீர்கள், மரங்களை வெட்டாதீர்கள், ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் முன்மாதிரியாக புத்திமதி சொல்லி அனுப்புவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜிஹாதுடைய நேரத்திலே கூட சத்து செல்வங்களுக்கு சேதமளிக்க கூடாது, பொருட்களை தீக்கரையாக்க கூடாது என்றால் இன்னொருடைய பதவிக்காக, இன்னொருவருடைய ஆட்சிக்காக, தற்காலிகமான பதவிக்காக சொத்துக்களை தீண்டலையாக்குவது, கட்டடங்களை அடிப்பது உடைப்பது அல்லது உயிர்களுக்கு சேதம் ஏற்படுத்துவது இஸ்லாத்திலே சொல்லப்பட்டது ஒன்றல்ல, முஸ்லீம்களுடைய பண்பு அல்ல. எனவே எல்லா நேரத்திலும் நிதானமாக நடந்து முழு நாட்டுக்கும் முன்மாதிரியாக வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை செய்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருவாயாக. எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தாய் தந்தையுடைய பாவங்கள் மன்னித்தருவாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் உன்னுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. நம்முடைய உடலிலே ஆரோக்கியத்தையும் ஆசியத்தையும் தந்தருள்வாயாக.
மனதிலே நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திடுவாயாக. வீண் வழக்கு ஒன்பது நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், தலை தூக்க முடியாத கடன் தொல்லைகளிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. முழு நாட்டு மக்களுக்கும் முன்மாதிரியாக வாழக்கூடிய சிறந்தொரு சமுதாயமாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. அந்நியர்களுக்கு முன்னால் எங்களை கண்ணியப்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், அந்நியர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சமூகமாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. கலிமாவோடு வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் துணை புரிவாயாக. மண்ணறை வாழ்க்கை ஒளிமயமானதாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், கேள்வி கணக்கை எங்களுக்கு லேசாக்கிடுவாயாக. செயலேடுகள் வளக்கரத்திலே கிடைக்க தௌஃபீக் செய்தருள்வாயாக. உலக வாழ்க்கையை விட கயாமத்துடைய ஆகரத்துடைய வாழ்க்கையை சிறப்பானதாக சிறந்ததாக ஆக்கி அருள்வாயாக.
For more lectures, visit slhub.com.